சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தினரிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுவக்கத்திலே பிரமாணவியல் முதற் சூத்திரத்தினை சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. பாயிரப்பாடல்களும் அளவு இலக்கணமும் ஆசிரியர் அருளி செய்தார். அளவு இலக்கணத்தை தொடர்ந்து நூலினை தொடங்குகின்றார். முதல் நூலாகிய சிவஞான போதம் போலவே வழிநூலாகிய இந்த சிவஞான சித்தியாரும் பொது உண்மை என்ற இரண்டு அதிகாரங்களையும், ஒவ்வொரு அதிகாரத்திலும் இரண்டு இயல்கள், பொது அதிகாரத்தில் பிரமாண இயல் இலக்கணவியல் என்று இரண்டு இயல்களும், உண்மை அதிகாரத்திலே சாதனையல் பயனியல் என்று இரண்டு அதிகாரங்களையும் அமைத்து முதல் நூலாகிய சிவஞான போதம் போலவே வழிநூலாகிய சிவஞான சித்தியாரையும் ஆசிரியர் அமைத்துள்ளார். அதிலே முதற்கண் விளங்கக்கூடிய பிரமாணவியலின் முதற் சூத்திரத்தை சிந்திக்க வேண்டும். பிரமாண இயல் என்று சொல்லும் பொழுதே அது அளவையின் அடிப்படையிலே பொருள் நிச்சயம் கூறுவது. பொருள் நிச்சயம் என்று சொன்னால் பொருள் உண்டு என்று பிரமாணம் கூறி நிறுவுதல், அதுதான் பொருள் நிச்சயம். பதி நிச்சயம், பசு நிச்சயம், பாச நிச்சயம் என்று சொல்வார்கள். பதி நிச்சயம் என்று சொல்லும் பொழுது பதிப்பொருள் உள்ளது என்று தக்க பிரமாணம் காட்டி நிறுவுதல். பிரமாணம் தான் மூன்று வகைப்படும், அதை அளவிலக்கணத்திலே பார்த்தோம். ஆக இங்கே பிரமாணவியல்ல வந்து நமக்கு பிரமாணம் கூறி பொருளை நிறுவும் பொழுது நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்பதனால்தான் பிரமாணமாகிய அந்த அளவை குறித்த செய்திகளை எல்லாம் தனி பகுதியாக அளவை இலக்கணம் என்று அமைத்து ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பெரும் கருணையோடு நமக்கு அருளி செய்துள்ளார். அதையெல்லாம் தமிழ் மக்கள் உணர்ந்து போற்ற வேண்டும். ஏனென்றால் தமிழிலே தர்க்கத்தை கூறக்கூடிய நூல்கள் கிடையாது. பிற்காலத்தில் நம்முடைய சிவஞான சுவாமிகள் தர்க்க சங்கிரகம் என்ற நூலினை அதன் உரையோடு தமிழிலே மொழிவைத்தார். அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் முதன் முதலாக நமக்கு அருமையான முறையிலே இந்த அளவை இலக்கணம் என்ற பகுதியினை சுருக்கமாக அதே சமயத்தில் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். ஆகவே அவர்கள் போதித்தருளியுள்ள அந்த அளவை இலக்கணத்தை நல்ல முறையிலே நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இங்கே அந்த அளவை நெறிமுறைகளை கொண்டு பொருள் நிச்சயம் செய்கின்ற இந்த பிரமாணவியல் பகுதியினை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதிலே இந்த முதற் சூத்திரம் பதி நிச்சயம் செய்வது, பதி உண்மை என்றும் கூறலாம். பதிப்பொருள் உண்டு என்று பிரமாணம் கூறி, அதாவது அளவை கூறி நிலைநாட்டுவது, அதுதான் இந்த முதற் சூத்திரத்தினுடைய நோக்கமாகும். இன்னும் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பதிப்பொருள் ஒன்று உள்ளது, அப்பொருள் சிவமே என்று நிலைநாட்டுதல் இந்த முதற் சூத்திரத்தினுடைய மையக்கருத்து. ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்று ஆசிரியர் துர்காப்பியர் கூறுவார். அதாவது சூத்திரம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கருத்து தான் இருக்க வேண்டும். பல கருத்துக்களை சேர்த்து ஒரு சூத்திரம் செய்யக்கூடாது என்பது விதி. வடமொழி விதியும் அதுதான், தமிழ் விதியும் அதுதான். சிலர் வந்து இது சேனாவரையர் வடநூலார் கருத்து அப்படின்னு எழுதினால அது வந்து வடநூலார் கருத்து மட்டுமே என்று கொண்டு தம்போக்கு ஏதாவது விளக்கி சொல்கின்றார். அப்படி என்று தமிழ் நூல் வழக்கும் இதுதான் என்பதை ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்ற அந்த தொல்காப்பிய சூத்திர அடியினை கொண்டே நாம் தெளிவாக உணரலாம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த முதற் சூத்திரத்தினுடைய கருத்து பதிப்பொருள் ஒன்று உண்டு, அந்த பரம்பொருள் சிவமே என்று நிலைநாட்டுதல் தான். ஆக இந்த கருத்தினை நிலைநாட்டுவதற்காக உரிய ஏதுக்கள் இந்த சூத்திரத்திலே கூறப்படும். ஆக அந்த ஏதுக்களை எல்லாம் நாம் வந்து தனித்தனியான கருத்துக்கள் என்று கருதிவிடக்கூடாது. சிவபரம்பொருள் உள்ளது என்று நிலைநாட்டும் பொருட்டு கூறப்பட்ட ஏதுக்கள். ஒரு ஏது சொல்லும் பொழுது அந்த ஏதுவின் மேல் தடை எழலாம், அதை சாதிப்பதற்கு இன்னொரு ஏது கூறலாம். ஆக இப்படி தக்க ஏதுக்களை எடுத்து கூறி சிவபரம்பொருள் உள்ளது என்று நிலைநாட்டுதல் தான் இந்த சூத்திரத்தினுடைய கருத்தாகும். இதை நாம் மாதவ சிவஞானிகளுடைய உரையின் துணை கொண்டு சிந்திக்க உள்ளோம். பிரமாணவியல் முதற் சூத்திரம் இஞ்ஞனம் அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர். அளவை இலக்கணம் கூறி முடித்துதானே முதல் சூத்திரம் தொடங்குகின்றார். ஆகவே உரையினை அவ்வாறு எழுதுகின்றார்கள். இஞ்ஞனம் அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர், அவ் அளவையான் உணரப்படும் முப்பொருள்களது உண்மை மூன்று சூத்திரத்தான் உணர்த்துவான் தொடங்கி முதற் சூத்திரத்து பதி உண்மைக்கு அளவை கூறுகின்றார். ஆக அளவை இலக்கணம் ஆசிரியர் கூறினார். எதற்காக கூறினார்? பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களும் உள்ளன என்ற கருத்தினை ஐயந்திரிவின்றி நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பொருட்டு தான் அளவை இலக்கணம் கூறினார். அந்த தர்க்க சாத்திர அறிவை மட்டும் வளர்த்துக் கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருப்பதற்காக மட்டுமன்று முப்பொருள்கள் உள்ளன என்று தெளிவாக உணர வேண்டும், அதற்காகத்தான் அளவை இலக்கணம் கூறினார். ஆகவே அவ் அளவையான் உணரப்படும் முப்பொருள்களது உண்மை நிச்சயம் மூன்று பொருள்களும் உள்ளன என்று தெளிதல், முப்பொருள்களது உண்மை மூன்று சூத்திரத்தான் உணர்த்துவான் தொடங்கி மூன்று சூத்திரத்தான். அது முதல் நூல் மாதிரியே, முதல் நூல்ல எப்படி இருக்கின்றது? முதல் சூத்திரம் பதி உண்மை கூறுவது, இரண்டாம் சூத்திரம் பாச உண்மை, மூன்றாம் சூத்திரம் பசு உண்மை. அதே மாதிரிதான் இங்கே அதனை விரித்து கூறுவது. முதல் சூத்திரம் பதி உண்மை, இரண்டாம் சூத்திரம் பாச உண்மை, மூன்றாம் சூத்திரம் பசு உண்மை. முப்பொருள்களையும் முப்பொருள்களது உண்மை மூன்று சூத்திரத்தான் உணர்த்துவான் தொடங்கி. உணர்த்துவான் தொடங்கினா உணர்த்தும் பொருட்டு தொடங்கி. உணர்த்துவான் என்பதில் வான் என்பது அது வாணீற்று வினையச்சம் அதை சொல்வார். உணர்த்துவான் என்று வந்தார் வாணீற்று வினையச்சம். உணர்த்துவான் என்று வினை முற்றாகவும் வரலாம், அப்போ அவன் முற்றுப்புள்ளி வச்சிடும், உணர்த்துவான் முற்றுப்புள்ளி. இங்க அப்படி இல்லை, உணர்த்துவான் தொடங்கி என்று வருகின்றது. எனவே உணர்த்தும் பொருட்டு தொடங்கி இப்படி வருவதுதான் வாணீற்று வினையச்சம் என்பார். உதாரணமாக திருவருட்பயனிலே செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் என்று வருகின்றதல்லவா, அதுல உய்வான் என்பது வாணீற்று வினையச்சம். அது மாதிரி உணர்த்துவான் தொடங்கி உணர்த்தும் பொருட்டு தொடங்கி முதற் சூத்திரத்து பதி உண்மைக்கு அளவை கூறுகின்றார். முதற் சூத்திரத்துல பதிப்பொருள் உள்ளது என்று அளவை கூறி நிலைநாட்டுகின்றார். இப்போது சூத்திரத்தை பார்க்கலாம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே. இது சூத்திரம். இதற்கு மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரையினை நாம் காணலாம். எவ்வாறு இதனை கொண்டு கூட்டி பதம் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நம்முடைய 16வது குருமூர்த்திகளுடைய பதவுரை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் என்பதை அப்படியே கொள்ள வேண்டும். பாடல சூத்திரத்தில் உள்ளது போலவே கொள்ள வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே அப்படியே கொள்ளலாம். தருபவன் ஒருவன் வேண்டும், அது வரைக்கும் அப்படியே கொள்ளலாம். அப்புறம் தான் முதல் இருக்க அதை கடைசியில வச்சுக்கொள்ளணும், அதை கடைசியில வைத்துக் கொள்ளணும் தான் முதல் என்பது. அப்புறம் என்ன இருக்கு? ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்திரு மண்ணின்றேன் இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வாறு கொள்ள வேண்டும் என்றால் ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்று மறுவிடும். ஈருமாகி மறுவிடும் என்பதை வந்து கொஞ்சம் நாம நிறுத்தி வைத்துக் கொண்டு ஈருமாகிக்கு அப்புறம் அனாதிமுத்த சித்திருக்கு போயிடணும், மறுவிடுங்கிறத தாண்டி போயிடணும். ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே மறுவிடும். அப்புறம் அந்த தான் முதல் விட்டுருக்கோமே அதை கடைசியில் வைத்துக் கொள்ளணும் அல்லவா, தான் முதல் என்பதை கடைசியில் வைத்துக் கொள்ளணும். இதுதான் வந்து கொண்டு கூட்டு செய்ய வேண்டிய முறை. அப்பதான் அந்த சிவஞான போதத்து முதற் சூத்திரம் போலவே மூன்று அதிகரணங்களாக பிரிக்கப்படுவதற்கு ஏற்ற வகையிலே அந்த பொருள் சிறப்பு அமையும். பாடல்ல வந்து முன்ன பின்ன வைத்து எழுதுவார்கள். நாம் வந்து அதை பொருள் கொள்ளும் பொழுது தக்க முறையிலே தக்க பொருள்கோள் முறையிலே அதை கொள்ள வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஈருமாகி அனாதிமுத்த சித்திரு மண்ணி நின்றே மறுவிடும் தான் முதல் என்று மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரையினை பார்த்தோம் என்றால், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் இதற்கு என்ன பொருள் கூறுகின்றார்கள்? அவன் அவள் அது என்னும் அவயவ பகுப்புடைய பிரபஞ்சம். ஆக சிவஞான போத சொல்லாட்சியினை இங்கே பயன்படுத்தி உரை எழுதுகின்றார். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று வடிநூல் ஆசிரியர் கூறுவது, அவன் அவள் அது என்று முதலூல் ஆசிரியர் கூறிய அதே செய்தியைத்தான் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பதன் மூலம் கூறுகின்றார்கள். ஒருவன் தான் அவன் என்று சுட்டப்படுகின்றான், ஒருத்தி அவள் என்றும் ஒன்று அது என்றும் சுட்டப்படுகின்றன. ஆகவே அங்கு சுட்டுப்பெயர்களை பயன்படுத்தினார்கள் முதல் நூலிலே. இங்கே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று கூறினார். கருத்து ஒன்றுதான். அங்கே கூட முதல்நூலிலே கூட அதிகாரத்திலே முதல்நூல் ஆசிரியர் இன்று உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து அப்படின்னு சொல்லி அங்க அருமையாக மேற்கோள் செய்தார். மிக சுவையான பகுதிகள் அதெல்லாம். சிவஞான சித்தியார்ல ஒரு முறையில் அது போகும், அங்க ஒரு விதமா போகும். ரெண்டு நூல்களையும் நாம மாறி மாறி பலகாலம் கற்க வேண்டும். சிவபிரகாசம் குடைநூல் வேறு உள்ளது. இவற்றையெல்லாம் வந்து திருமுறை பாராயணத்தை நியமமாக வைத்துக் கொண்டு அனுஷ்டானம் ஆலய வழிபாடு இவற்றையெல்லாம் நாம வந்து நியமமாக வைத்துக் கொண்டு இந்த சாத்திர கருத்துக்களையும் மாறி மாறி சிந்தித்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை வந்து அதுக்கப்புறம் நம்ம நிம்மதிக்கு வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட அருமையான பொக்கிஷங்கள் எல்லாம் அதை சொல்றாரு பாருங்க. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம். ஏன்னா கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு கருத்தளவுல நாம வந்து கொண்டால் போதாது, அதுல ஒரு தெளிவு வேண்டும். அது அப்பந்தான் நாம சிவநெறியில் வந்து ஊக்கமுடன் ஒழுக முடியும். ஏன்னா அடியார்கள் பலரும் கலந்து இது போன்ற செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த நூலில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, துணை சிறப்பாக கூறப்பட்டுள்ளது போது ஒருவருக்கு ஒருவர் அது ஊக்கம் அளிக்கின்ற வகையிலே அமையும். அதுதான் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகின்னு சொன்னார். அந்த எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செதிகால் தேம்பின்களோ என்றும் சொன்னார். அது சிவபிரானுடைய திறத்தை பேசுவது என்பது இந்த சாத்திரத்தையும் கோத்திரத்தையும் எடுத்து பேசுவதுதான். அருமையாக சொன்னார். அவன் அவள் அது என்னும் அவயவ பகுப்புடைய பிரபஞ்சம், அதான் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உழைத்திடும் உலகம். உலகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உலகத்திற்கு ஒரு அடை கொடுத்து சொல்கின்றார். என்ன அடை? ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உழைத்திடும் உலகம் எல்லாம். உலகம் நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவன் என்று சொல்லப்படுகின்ற பொருள்கள், ஆண் உடம்புகள், ஆண் உடம்புகளை தான் ஒருவன் சொல்றோம், பெண் உடம்புகளை ஒருத்தின்னு சொல்றோம், மற்ற விலங்கு தாவர உடல்கள் ஏனைய சடப்பொருள்கள் எல்லாத்தையும் ஒன்று என்று குறிப்பிட்டு அது என்று சுட்டுகின்றோம். ஆகவே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சொல்லும் பொழுது மொத்த பிரபஞ்சமும் அடங்கி விடுகின்றது. ஆகவே இந்த உலகத்தை சொல்லும் பொழுது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உழைத்திடும் உலகம் எல்லாம் என்று சொல்லப்படுகின்ற உலகம் எல்லாம் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு அடை கொடுத்து சொன்னார். ஏன்னா உலகத்தை பற்றி ஒரு கருத்தினை அடுத்தார் போல் சொல்ல வருகின்றார்கள். அது என்ன கருத்துன்னு பார்ப்போம். உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாரி. உலகம் எல்லாம் என்ன செய்கின்றது? வந்து நின்று போகின்றது. உலகம் எல்லாம் பன்மையில சொல்லியாச்சு, அப்ப போவது அப்படின்னு ஒருமையில சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பன்மைக்கு ஒருமை முடிவு கொடுக்க கூடாது. அங்க போவது என்பது போதல் என்று அந்த தொழிலை குறித்தது. போதல் அப்படின்னா அழிதல், வருதல்னா தோன்றுதல், அப்புறம் நிற்றல்னா இருத்தல், போதல்னா அழிதல். போதல் அழிதல் என்று அந்த தொழிலை குறித்துதான் போவதுன்னு இருக்கின்றதான். அதுக்கு கூட திருக்கோவையார்ல இருந்து ஒரு தக்க மேற்கோள் காட்டி விசேட உரையிலே சுவாமிகள் தெரிவிப்பார்கள். அப்ப பார்க்கலாம். இந்த உலகம் எல்லாம் என்ன செய்கின்றன? இந்த உலகங்கள் எல்லாம் வருகின்றன, நிற்கின்றன, போகின்றன. அதாவது தோன்றி இருந்து அழியக்கூடியவைதான் இந்த உலகப் பொருள்கள் எல்லாமே. இப்படி சொல்லும்போது இந்த உலகம் எல்லாமே தோன்றி இருந்து அழியக்கூடியதானா? அதுல அது எப்படி நாம அதை ஒப்புக்கொள்வதுன்னு அந்த இடத்துல ஒரு தடை எழலாம். அந்த தடை எழுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு அந்த அடைமொழியிலே காட்டிட்டாங்க. ஐயா, இந்த உலகம் இருக்கின்றதே இது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய உலகம் என்று சொல்லக்கூடிய உலகமா இருந்தா என்ன? அதனால என்ன அப்படின்னா பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியது. ஆண் உடல் ஒருவன், பெண்ணுடல் ஒருத்தி, மற்ற அழிவுடல் விலங்கு உடல் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் ஒன்று. சடம் எல்லாமே சடம், உயிர் தான் அறிவுடைய பொருள், உடல் எல்லாம் சடம். ஆகவே இந்த சட உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா இது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடையதாக இருக்கின்றது. பகுதி பகுதியாக பிரிந்திருக்கின்றது இந்த உலகம். அப்ப எந்த பொருள் எல்லாம் பகுதிகளாக பிரிக்கத்தக்க பொருள்களோ அந்த பொருள்கள் எல்லாம் தோன்றி இருந்து அழிவன என்பது அங்க உள்ள தக்க கருத்து அளவை கருத்து. அதான் இருக்கு பிரமாணவியல் அல்லவா? இதை வந்து ஒரு மேற்கோளாகவும் ஒரு ஏதுவாகவும் ஆக்கி சொல்லலாம். உலகம் தோன்றி இருந்து அழிவது அப்படின்னு மேற்கோள் சொல்லி ஏது வந்து அவயவ பகுப்பு உடமையால் அப்படின்னு ஏது சொல்லலாம். அதுக்கு உதாரணம் எது எது அவயவ பகுப்பு உடையதோ அதெல்லாம் தோன்றி இருந்து அழியும். பானையை போல, மேசையை போல, நாற்காலியை போலன்னு சொல்லலாம். ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டால் அது என்ன, முன் சக்கரம், பின் சக்கரம், சீட்டு, அப்புறம் ஹேண்ட்பாரு, கேரியர், பெடல், இப்படி வந்து பல 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 பகுதி பொருள்களால் ஆனதுதான் ஒரு சைக்கிள் என்பது. அது ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது, கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் ஒரு காலம் வந்தால் அது அழிந்து போகும். நம்ம உடம்பை எடுத்துக்கொள்வோம், கண் காது மூக்கு வாய் கை கால் என்று சொல்லி அவயவ போகக்கூடியதான் இருக்கின்றது. இன்றைய நவீன விஞ்ஞானம் நமக்கு நன்கு துணை செய்கின்றது. விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது, எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனவை. அப்போ எந்த ஒரு பொருளும் அணு அணுவாக பிரிக்கத்தக்கதாகத்தான் உள்ளது. ஆகவே உலகப் பொருள்கள் எல்லாமே அவயவ பகுப்புடையவை என்ற கருத்தை தான் அணு விஞ்ஞானமும் உறுதி செய்கின்றது. ஆகையினாலே உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள் என்ற கருத்தை அந்த சரியான அனுமானத்திற்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் வந்து அனுமான ஆராய்ச்சியிலே நம்முடைய தர்க்க சாஸ்திரத்து நிலைக்கு இன்னும் அவர்கள் உயர்ந்து வரவில்லை. ஏதோ அவர்கள் போகின்றார்கள், அவர்களுக்கு திருவர்கள் உணர்த்தும் போது உணர்த்தும். ஏனென்றால் உலக தோற்றம் பற்றியெல்லாம் அவர்களால் இந்த மாதிரி தெளிவான அனுமானத்துக்கு வந்து கருத்து சொல்ல முடியவில்லை. ஏதாவது சொல்வார்கள், நமக்கு வந்து அங்க வேண்டியதை எடுத்துக்கணும். அணுக்களாக பிரிக்கத்தக்கவைதான பொருள்கள் விஞ்ஞானப்படி. அப்போ அது அவயவ போகப்படமே தானே நிச்சயப்படுத்துகின்றது. எனவே ஒருவனை பற்றி சொல்லும் பொழுது, ஒருவன் வந்து ராமன் வந்து ராமனுக்கு பரிசு வழங்கினார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னா, ஏன் பரிசு வழங்கினார்கள் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு. அப்போ மாநிலத்திலே முதலாவதாக வந்த ராமனுக்கு பரிசு வழங்கினார்கள் சொல்லும் பொழுது, அங்கே ஏன்கிற அங்க ஏது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஏதுவை வந்து ராமன்கிற பெயர் கூட நம்ம வந்து அடைமொழியாக்கிட்டோம். மாநிலத்தில் முதலாவதாக வந்த ராமன், வெறுமன ராமன் சொல்லாம மாநிலத்தில் முதலாவதாக வந்த ராமன் அங்கு ஒரு அடை கொடுத்து சொல்லிட்டதுனால அவனுக்கு ஏன் பரிசு வழங்கினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத மாதிரி உலகமெல்லாம் வந்து நின்று போவது அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படி இந்த உலகம் வந்து தோன்றி இருந்து அழியும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு தடை எழுதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா உலகம்னு மட்டும் சொல்லாம ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பகுப்புடைய உலகம் எல்லாம் வந்து நின்று போகின்றது. என்ன சொல்ற அப்படின்னா, நியாயமா எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவயவ பகுப்புடைய பொருள் எல்லாமே வந்து நின்று போகக்கூடியதுதான், அதாவது தோன்றி இருந்து அழியக்கூடியதுதான். அப்படி அழியக்கூடிய பொருள்களை காரிய பொருள்கள் என்று சொல்வார்கள் சித்தாந்த பரிபாஷை. ஆகவே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வந்து நின்று போவது. சரி, உலகம் தோற்றக்கேடு உடையது அப்படின்னு சொல்வதா இந்த சூத்திரத்தின் மையக்கருத்து? அப்படி என்று மையக்கருத்து என்ன, இந்த உலகம் தோன்றியிருந்து அழிவதனாலே இதை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும், அவனே இறைவன், அந்த இறைவன் சிவபெருமானே என்று சொல்வதுதான் அதனுடைய கருத்து. ஆகனால அதனோட அந்த கருத்தை முடிக்கல, வந்து நின்று போவதும் ஆதலாலே அப்படிங்கிறான். ஏன்னா மையக்கருத்துக்கு வரணுமே, அதனாலே பதிப்பொருள் ஒன்று உள்ளது, அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்று நிலைநாட்டணும். அப்புறம்தான் முற்றுப்புள்ளி வைப்பார். ஆகவே வந்து நின்று போவதுங்கிறதோட முற்றுப்புள்ளி வைக்கல, வந்து நின்று போவதும் ஆதலாலே. ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும்ங்கிறத சுவாமிகள் எத்தனை சிறப்பாக உரை சொல்கின்றார்கள். ஒருவன் வேண்டும் ஒருவன் வேண்டும் சொல்லிட்டு வருவாங்க, ஆனா சுவாமிகள் தான் அந்த இடத்துல ஐயுருபை விரித்தார்கள். தருபவன் ஒருவனை வேண்டும், தருகின்ற ஒரு கர்த்தாவை இந்த உலகம் வேண்டி நிற்கின்றது. ஒரு எந்திரம் வந்து இயக்குவான் ஒருவனை வேண்டி நிற்கும், தானாக எந்த எந்திரமும் இயங்காது இல்லையா. இது மிகச்சிறப்பான எந்திரம் தான், ஆனால் இது இயக்குபவன் ஒருவனை வேண்டி நிற்கின்றது. தக்க முறையில் ஒருவன் இயக்கினால் இந்த எந்திரம் திறன்பட செயல்பட்டு சிறந்த பயன்களை வழங்கக்கூடியது. அப்படித்தானே எந்த ஒரு எந்திரமும் இருக்கின்றது. அதுபோல இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்றால், தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை வேண்டி நிற்கின்றது. அதுதான் அவாய் நிற்றல் என்று சொல்வார்கள். அதாவது அவன் தோற்றுவிக்காமல் இது தோன்றாது என்பது கருத்து. இந்த உலகம் வந்து தோன்றியிருந்து அழியக்கூடியதுங்கிறது தெளிவா நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவயவ பகுக்கூடிய பொருள் எல்லாம் தோன்றியிருந்து அழியும். ஆகவே இந்த உலகமும் அவயவ பகுக்கூடியது. எப்படின்னு கேட்டா, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்ற அவயவ பகுக்கூடியது. ஆணுடல் பெண்ணுடல் தாவர உடல் விலங்குடல் பஞ்ச பூதங்கள் என்று இவற்றை தவிர உலகம் என்று சொல்வதற்கு வேற ஒன்றுமில்லை. ஆகவே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இவ்வாறு அவயவ பகுக்கூடியதாக இருக்கின்ற இந்த உலகமானது தோன்றியிருந்து அழிவது என்பது தெளிவுதான். தோன்றியிருந்து அழியக்கூடியதுதான். தோன்றும் பொழுது தோன்றக்கூடிய முறை பற்றி தோன்றும். அதனாலதான் வந்து நின்றுன்னு வாழா கூறாமல் வருமுறை வந்து என்று சொன்னார். தோன்றுகின்ற முறைப்படி தோன்றி, தோன்றுகின்ற முறை என்று சொன்னால் என்ன, அதெல்லாம் முதல் அதிகரணத்துல நம்ம ஒவ்வொருவரும் வந்து தடையெழுப்பும் பொழுது ரொம்ப தெளிவாகவே நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சுருக்கமாக புரிந்து கொள்வோம். எந்த பொருளும் தோன்றும் அப்படின்னா, நல்லா ஒண்ணு நம்ம மனசுல வைக்கணும், இல்லாத பொருள் ஒன்று புதிதாக தோன்றாது. இல்லாதது என்றுமே இல்லாததுதான். முயல் கொம்பு ஆகாய தாமரை இவையெல்லாம் எந்த காலத்திலேயாவது தோன்ற போகின்றனவா? கிடையாது. இல்லாதவை இல்லாதவை தான். அப்ப இருப்பவை தான் தோன்றும்னு ஆகணும். இருப்பவை அப்போ ஒரு தடை வரும், இருப்பவை ஏன் தோன்றணும், இருக்கின்ற பொருள் அது ஏற்கனவே இருக்கின்ற பொருள் தானே, அது தோன்றும்னு சொல்வது என்ன அப்படின்னா அதுலயும் ஒரு தடை வரும். இல்லாத பொருள் தோன்றும்னு சொன்னா இப்ப முயல் கொம்பு ஆகாய தாமரை இவையும் ஒரு காலத்தில் தோன்றுமோ அப்படின்னு தடை வரும். இருக்கின்ற பொருள் தான் தோன்றும் அப்படின்னு சொன்னா இருக்கின்ற பொருள்னே சொல்லிட்டீங்க, அப்ப ஏற்கனவே அது இருக்கின்ற பொருள் தானே, அது ஏன் தோன்ற வேண்டும் அப்படி ஒரு தடை வரும். அப்போ அந்த இடத்துல தான் சொல்றாங்க, இருக்கின்ற பொருள் என்றாலும் அது புலப்படாத நிலையிலே இருப்பது. காரிய பொருள்கள் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள்கள் தாம் தோன்றுவதற்கு முன்னால் தம்முடைய முதல் காரணத்திலே இருந்தன, புலப்படாத நிலையிலே இருந்தன. நம்முடைய முதல் காரணத்திலே புலப்படாத நிலையிலே இருந்தன. அந்த நிலையை சூக்கும நிலை என்பார்கள், சூக்கும அவத்தை என்றும் கூறுவார்கள். பானை சட்டி குடம் எல்லாம் மண்ணில இருந்து குயவன் செய்கின்றானே, அந்த பானை சட்டி குடங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே சூக்கும நிலையிலே ஏற்கனவே இருந்தன. ஆகையால் தான் தண்டு சக்கரம் என்ற துணை காரணத்தை கொண்டு அந்த நிமித்த காரணமாகிய குயவன் பானை சட்டி போன்ற அந்த காரிய பொருள்களை அந்த மண்ணில் இருந்து அவன் உருவாக்குகின்றான். அதனை எப்படி உடன்படுவது என்று சொன்னால், ஏற்கனவே அப்படி சூக்கும நிலையில் அந்த மண்ணில் அந்த பானை சட்டி குடங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இவன் எவ்வளவு கைவன்மை உடையவனாக இருந்தாலும் இவனால் அவற்றை உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்க போய் தான் உருவாக்க முடிந்தது, இல்லை இல்லாமல் இருந்தே வந்தது அப்படின்னு சொன்னா அப்ப தண்ணீரில் இருந்து பானை சட்டி குடங்கள் உருவாக முடியுமா? எவ்வளவுதான் திறமையான நிமித்த காரணமாக அந்த குயவன் இருந்தாலும் ஒரு காரியம் உருவாகணும்னா அதற்கு ஏற்ற முதல் காரணம் வேண்டும் அல்லவா? பானையிலும் வேணும்னா மண் வேண்டும். ஆகையினாலே நெல் விதையிலிருந்து நெற்பயிர் தான் நீளும், கமுகு நீளாது. ஏன்னா நெற்பயிர் தான் அந்த விதையில சூக்கமாக இருக்கின்றது. ஆகவே முதல் காரணத்தில் சூக்கும நிலையில் இருக்கின்ற காரிய பொருளே தோன்றும், அதுதான் தோன்றக்கூடிய முறை, வருமுறை அப்படின்னு இரண்டாம் அடியில் சொல்கின்றார். வருமுறை என்றால் வருதல் என்பது இங்கு தோன்றுதல், தோன்றக்கூடிய முறை. தோன்றக்கூடிய முறை என்பது என்ன அப்படின்னா, முதல் காரணத்தில் சூக்கும நிலையில் உள்ள பொருள்தான் தோன்றும் என்ற முறைப்படி, அதைத்தான் சர்க்காரிய முறை என்பார்கள். அந்த சர்க்காரியவாத முறைப்படிதான் இந்த உலகம் தோன்றுகின்றது என்ற கருத்தையும் இங்கே சொல்கின்றார்கள். இதன் மூலம் போற்றிய திதியே திதியே என்று முதல் நூல் முதற் சூத்திரம் சொல்கின்ற அந்த கருத்தினை இங்கு வலியுறுத்துகின்றார்கள். வருமுறை என்பதனால் இதெல்லாம் நம்ம சுவாமிகள் தான் உரையில காட்டுகின்றார்கள், அல்லது நாம் உணர்வது மிக அறிவு. ஆகவே ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்றென்றும் சுட்டப்படுகின்ற இந்த உலகம் எல்லாம் தோன்றக்கூடிய சர்க்காரியவாத முறைப்படி, அதாவது முதல் காரணத்தில் சூப்பர் நிலையில் இருந்து சூழநிலைக்கு தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிலை பெற்று பின்பு ஒடுங்கக்கூடிய காலம் வரும்பொழுது உலகம் யாவும் ஒடுங்கிவிடும். ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தன்னை தோற்றுவிப்பான் ஒரு கர்த்தாவை, தன்னை தோற்றுவிக்கின்றவனாகிய ஒரு கர்த்தாவை இவ்வுலகம் வேண்டி நிற்கும், அபாய் நிற்கும். சரி, இந்த உலகத்தை தோற்றுவிப்பவன் ஒருவன் வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அந்த கருத்து நமக்கு பெறப்பட்டது. ஏன் இங்க உலகத்தை எழுவாயாக்கி சொல்கின்றார்கள், தோற்றுவிப்பவன் ஒருவனை உலகம் வேண்டி நிற்கும். நாங்கள் ஏன் உலகத்தை எழுவாயாக்குகின்றார்கள், ஏனென்றால் சூத்திரத்தின் கருத்து என்ன, கருதல் அளவினுடைய நோக்கம் என்ன, காணப்படும் பொருளை கொண்டு காணப்படாத பொருளை அறிந்து கொள்ளுதல், அதுதான் முதல் திருக்குறளையும் இதே உத்திதான் கல்வெப்பெருந்தவை. அதை பரிமேலழகர் உரையாற்றி அங்கு தெளிவாக காட்டியிருக்கின்றார். காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுவார். அதான் இந்த அளவை அறிவு சாத்திர அறிவு இதெல்லாம் இல்லாம திருக்குறளை வெறும் இலக்கிய நோக்கில் போனா நமக்கு உண்மை பொருள் புலப்படாது. எத்தனை சிறப்புடைய நூல் அது, வெறும் இலக்கிய பேச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு அதற்குள் நுழைய முடியுமா? நான் சொல்றேன், உலகத்தை தான் அங்கே எழுவாயாக்குகின்றார் ஆசிரியர் திருவள்ளுவர். ஆதிபகவன் முதற்றே உலகு, உலகு ஆதிபகவனை முதல்வனாக உடையது என்று சொல்லியிருக்கின்றார். அதன்படி இங்கேயும் தருபவன் ஒருவனை உலகம் வேண்டி நிற்கும் சொல்றாங்க. ஏன்னா உலகத்தை கொண்டு கடவுளை உணர்தல், கடவுள் பதி உண்மையை உணர்தல், அதுதான் காணப்படும் பொருளை கொண்டு காணப்படாத பொருளுக்கு உண்மை காட்டு, காணப்படும் புகையை கொண்டு மறைந்திருக்கும் நெருப்பை உணர்தல், அந்த அனுமான முறையிலே இங்கே சொல்கின்றார். ஆகவே இந்த உலகம் தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை வேண்டி நிற்கும் என்று பார்த்தோம். சரி, யார் தோற்றுவிப்பா அப்படின்னா, ஈருமாகி சங்காரகாரனாகவும் விளங்குகின்றானே, இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கிய பிறகு எவன் ஒருவன் ஒடுங்காமல் நிலை பெறுகின்றானோ அவனால் தான் ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகம் ஒருமுறை தோன்றி இருந்து அப்புறம் ஒடுங்கி அதுக்கப்புறம் அப்படியே ஒடுங்கியே கிடக்கக்கூடியது அன்று. உலகம் தோன்றுவது, இருப்பது, ஒடுங்குவது, மீளவும் தோன்றுவது, இருப்பது, ஒடுங்குவது, இப்படி மாறி மாறி தோன்றி ஒடுங்கக்கூடியது. ஆகவே உலகத்தை யாரால் தோற்றுவிக்க முடியும் அப்படின்னா, யார் இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கி அதன் பிறகு தான் மட்டும் ஒடுங்காமல் நடைபெறுகின்றானோ அவனால் தான் இவ்வுலகத்தை மீள தோற்றுவிக்க முடியும். உலகம் ஒடுங்கும் போது தாமும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்ற உயிர்கள் எல்லாம் இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்க முடியாது. உலகம் ஒடுங்கும் போது அவர்களும் சேர்ந்து ஒடுங்கிடுறாங்க, அப்புறம் அவங்க எங்க ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிப்பது? உலகம் ஒடுங்கிய பிறகு அவர்களுடைய அறிவெல்லாம் ஆணவமனத்துக்குள்ளே அழுந்தி தடைபட்டு கிடக்கும், அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். எல்லாம் ஒடுங்கி கெட்ட பிறகும் தான் மட்டும் கெடாமல் எவன் நிலைபெறுகின்றானோ அந்த தலிப்பின்றி நிலைபெறுகின்ற பரம்பொருளால் தான் இந்த உலகத்தை மீள தோற்றுவிக்க முடியும். அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்பது வேத சாத்திரங்கள் அனைத்தினுடைய முடிந்த முடிவு. சங்காரகர்த்தாவாகிய சிவபெருமானே ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிப்பார். இதே நம்முடைய மணிவாசக பெருந்தகை, வான்கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டறிந்து சளிப்பறியா தன்மை என்று அற்புதமாக உணர்த்தி வருகின்றார்கள். ஆகையினாலே ஈருமாகி என்று சொன்னார், ஈருமாகி என்று சொன்னார், சங்காரகாரனாகவும் விளங்குகின்றவன். உலகத்தை போற்றிருப்பவன் மட்டுமல்ல, காப்பவன் மட்டுமல்ல, ஒடுக்கவனாகவும் விளங்குகின்றவன் யாரு? பரமேஸ்வரனாகிய சிவபெரும்பு. அந்த ஈருமாகியே எப்படி நிலை பெற்று நிற்கும்? அனாதிமுத்த சித்திருவாய் மண்ணி நின்றே, நிலை பெற்று நின்றே. மண்ணி நின்று என்றால் நிலை பெற்று நின்றே. மறுவிடும், இந்த இடத்துல விவ்விகுதி தொக்கதுன்னு சுவாமி சொல்வார். மறுவிடும், அந்த விவ்விகுதியை விரிச்சா மறுவு வித்திடும். மறுவு வித்திடும், நான் மீள தோற்றுவித்திடும், மீண்டும் இந்த உலகத்தை தோற்றுவிடும். ஒடுங்கிய உலகத்தை ஒடுக்கிய கடவுளே தான் அனாதிமுத்த சித்திருவாய் நிலை பெற்று நின்று மீளவும் தோற்றுவித்திடுவான். அப்புறம் கடைசியில் தான் முதல், தானே முதல். ஆகவே அந்த சங்காரகாரனே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். இதுல அனாதிமுத்த சித்துரு என்று அருமையான சொல்லாட்சி வருகின்றது. இதெல்லாம் நாம வந்து எடுத்து கட்டுரைகள் போன்றவற்றிலே நாம் கையாள வேண்டும். கட்டுரைகள், நம்முடைய சொற்பொழிவுகள் ஆகியவற்றிலே கையாள வேண்டும். ரொம்ப அற்புதமான திருநாமம். அனாதியே முத்தி நிலையில் இருப்பவன் சிவபெருமான் தான். அதான் அந்த எண்குணங்களில் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். ஒருபோதும் அவன் பாசத்தை சார்ந்திருந்தது இல்லை, பாசச்சார்பு கொண்டிருந்து அப்புறம் முதல்வனுடைய அனுகிரகத்தினாலே அப்பாசச்சார்பு நின்றும் நீங்கி முத்தனான பொருள் சிவபெருமான் அல்ல. ஏனைய முத்தான்மாக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அருளால் அந்த முத்தி நிலையை எய்தியவை. ஆனால் சிவபெருமான் இயல்பாகவே பாசச்சார்பின்றி அனாதியே முத்தி நிலையில் இருப்பவன். ஆகவே உயிர்களும் சித்துப்பொருள் தான். ஆனால் முதல்வன் எப்படிப்பட்ட சித்துப்பொருள்? சிவபெருமானாகிய முதல்வன் அனாதியே முத்தி நிலையில் உள்ள சித்துப்பொருள் என்று அவன் அந்த அவன் சித்தாந்தன்மையின் சிறப்பு கூறுவார். அனாதிமுத்த சித்துரு என்றான். இதிலே இன்னொரு அற்புதமான கருத்தும் அடங்கி உள்ளது. அதனை விசேட உரையிலே வெளிப்படுத்தி வருவார்கள் நம்முடைய உரையாசிரியர். ஆக நாம் ஓரளவிற்கு இந்த சூத்திரத்தினுடைய கருத்தை பார்த்திருக்கின்றோம். இதனை நம்முடைய சிவஞான யோகிகளுடைய திருவாக்கின் மூலமாக இப்பொழுது பார்க்கலாம். அவன் அவள் அது என்னும் அவயவ பகுப்புடைய பிரபஞ்சம் தோன்றுதற்குரிய சர்க்காரிய முறையால் தோன்றி நின்று அழிதல் உடமையால் அது தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை அவாய் நிற்கும் ஆகலான். அவ்வுலகம் ஒடுங்குதற்கு ஏதுவாய் நின்ற சங்கார காரணனே அகுது ஒடுங்கிய பின்னும் அனாதிமுத்த சித்துருவாய் நிலைபெற்று நின்று அனாதி பெத்த சித்துருவின் பொருட்டு மீளவும் அவ்வுலகத்தை முன்போல மறுபவிக்கும். அதனால் அவனே உலகிற்கு முதற்கடவுள் என்பதான். இதை சுவாமிகள் நயமாக ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அனாதிமுத்த சித்துரு என்ற ஒரு சிறந்த ஒரு பெயரை இங்கு சிவபெருமானுக்கு ஏன் ஆசிரியர் கொடுத்துள்ளார்? அதிலே இன்னொரு காரணமும் உள்ளது என்று பார்க்கும். அதை நம்முடைய உரையிலே